அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 14 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஈராக்கில் தொடரும் உள்நாட்டுப் போரில் அரச எதிர்ப்பு குழுக்களை எதிர்த்து ஈராக்கிய படையினர் உக்கிரமாக போர் தொடுப்பார்கள் என்று ஈராக்கிய பிரதமர் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள், நைஜீரியாவின் போக்கோஹாராம் ஆயுத குழுவை தோற்கடிப்பதற்கு இலங்கை ராணுவம் விடுதலை புலிகளுக்கு எதிராக கையாண்ட போர் உத்திகளை பின்பற்ற விரும்புவதாக நைஜீரிய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருப்பது குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம்,
the issue of the style of the Sri Lankan government by massive civilian
இலங்கையின் வடக்கே காணாமல் போன மாணவன் திரும்ப வந்திருக்கும் நிலையில் அவர் காணாமல் போனதன் பின்னணியை ராணுவம் ஆராய துவங்கியிருப்பது குறித்த செய்திகள்,
அப்பா என்ன நாட்டு பகுதியில வச்சுட்டு இருக்கிறார்கள், என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பிடிக்காது, எனக்கு எந்த இடம் தெரியல, நான் போன் தெரியாம தான் எடுத்து கதைக்கிறேன், எனக்கு ஓடி கூட வர முடியல சொன்னேன். அதுக்கப்புறம் அதோட போன ஓபாயிடு.
தமிழக செய்திகள், நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஈராக்கின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பெரும்பான்மையை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்ட இஸ்லாமிய கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிரான போரின் முன்னரங்கான பாக்தாத்துக்கு வடக்கே இருக்கின்ற சமார் நகரில் தனது தளபதிகளை முன்பாக ஈராக்கிய பிரதமர் நூரி அல்மலிக் அவர்கள்
உரையாற்றியிருக்கின்றார்.
கிளர்ச்சிக்காரர்களின் முன்னேற்றத்தை தடுக்க தாமாகவே விரும்பிய பலர் நகரில் கூடியிருப்பதாக பேசிய அவர், கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிரான சண்டையின் ஏவுதளமாக சமாரா அமையும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உதவிப்படைகளின் வருகையால் ஈராக்கிய பாதுகாப்பு படைகள் பலம் பெற்றிருப்பதுடன் பாக்தாத்துக்கு வடக்கே ஜிஹாதிகளை தடுப்பதற்காக சலாஹுதீன் மற்றும் தியாலா மாகாணங்களில் ஷியா மற்றும் குர்தியின் ஆயுதபாணிகள் நிலையெடுக்கவும் முயல்கின்றார்கள்.
இதனிடையே ஈராக்கில் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக அரச படைகள் சுய கட்டுப்பாட்டுடன் எதிர்வினையாற்ற வேண்டும் என்று ஈராக்கில் இருக்கின்ற ஐநா அலுவலகத்தின் தலைவர் நிக்கோலாய் மிலானதேனோ கோரிக்கை விடுத்திருக்கிறார். அரச படைகள் பொதுமக்களையும் பயங்கரவாதிகளையும் பிரித்து அறிந்து எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் ஆட்சேதங்களை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜிஹாதிய ஆயுத குழுக்கள் கைப்பற்றியிருக்கின்ற நகரங்களில் இருந்த பெருமளவிலான மக்கள் இருதரப்பிலிருந்தும் வரும் தாக்குதல்களுக்கு அஞ்சி வெளியேறிவிட்டனர். பல்லாயிரக்கணக்கான அகதிகளுக்கான அவசர மனிதநேய உதவிகளுக்காக முதற்கட்டமாக 5 மில்லியன் டாலர்களை வழங்கியிருப்பதாக பிரிட்டிஷ் அரசு அறிவித்திருக்கிறது.
ஈராக்கில் இஸ்லாமிய கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிரான சண்டையிடுவதற்காக தமது நாடு அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக ஈரானிய அதிபர் ஹசன் ரொஹானி அவர்கள் கூறியிருக்கின்றார். ஈராக்குக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இருதரப்பும் இணைந்து வேலை செய்யலாம் என்றும், ஆனால் மேற்குலகு ஈராக்கிலும் வேறு இடங்களிலும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுகின்றது என்று தாம் கண்டால் மாத்திரமே அது சாத்தியம் என்றும் ரொஹானி செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈராக்கிய அரசாங்கம் கேட்டால் தமது நாடு நிச்சயமாக அவர்களுக்கு உதவும் என்று அவர் கூறியிருக்கின்றார். தமது படைகள் ஈராக்கில் செயற்படுவதாக கூறப்படுவதை ஈரான் மறுத்தாலும் ஒரு ஈரானிய அதிகாரி பாக்தாத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது.
இதேவேளை சிரியாவில் ஈராக் எல்லை அருகே உள்ள மயாதின் கிழக்கு நகரில் சந்தை ஒன்றில் பெரும் வெடிச்சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அது ஒரு பயங்கரவாத ஆயுத சந்தை என்றும், அங்கு பயங்கரவாதிகள் 30 பலியாகியிருப்பதாகவும் சிரிய அரச தொலைக்காட்சி கூறுகின்றது. ஆனால் 8 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் மோசமாக காயமடைந்திருப்பதாகவும் பிரிட்டனிலிருந்து இயங்கும் சிரியாவின் மனிதுரிமைகளை கண்காணிப்பதற்கான அமைப்பு கூறியிருக்கிறது. அதே நேரம் டேர் ஜோர் மாகாணத்தில் இருக்கின்ற கிளர்ச்சி குழு தலைவர் ஒருவர் வீதியோர சந்தையில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 15 பொதுமக்கள் பலியாகியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஐசிஸ் ஜிகாதிய குழுவே தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஐசிஸ் இயக்கத்தினரே அண்டை நாளான ஈராக்கிலும் மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
உக்ரைனிய படையினரின் போக்குவரத்து விமானத்தை ரஷ்ய ஆதரவு பிரிவினவாதிகள் சுட்டு 49 யுக்ரைனிய படையினர் பலியான நிகழ்வுக்கு மிகவும் பொருத்தமான பதில் நடவடிக்கை எடுப்பேன் என்று யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ பொரோஷங்கோ அவர்கள் உறுதி கூறியிருக்கின்றார். பிரிவினைவாத கிளர்ச்சிக்காரர்களை பயங்கரவாதிகள் என விவரித்த பொரோஷங்கோ அவர்கள் தனது பாதுகாப்பு மற்றும் படைத்துறை அதிகாரிகளை ஆலோசனைக்காக அழைத்திருக்கின்றார். கிழக்கு நகரான லுகன்ஸ்க்கு அருகே நடந்த இந்த சம்பவத்தில் தான் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிரான மோதல்களில் மிகவும் அதிகப்படியான இழப்பை யுக்ரைனிய படையினர் ஒரே நாளில் சந்தித்திருக்கின்றார்கள்.
வங்கதேச தலைநகரில் இருக்கின்ற அகதிகள் முகாம் ஒன்றில் வசிக்கும் பீகாரி முஸ்லிம் சமூகத்திற்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பெண்கள் சிறார்கள் அடங்கலாக குறைந்தது 9 கொல்லப்பட்டுள்ளனர். 1971 வங்கதேச சுதந்திர போர் காலத்திலிருந்து அந்நாட்டில் வசித்து வரும் இந்திய வம்சாவளி முஸ்லிம்களே பீகாரி முஸ்லிம்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றனர். பீகார் முஸ்லீம்களை இந்த மோதலில் கொல்லப்பட்டுள்ளனர். முஸ்லீம் பண்டிகை ஒன்றை கொண்டாடுவதற்காக பீகாரிகள் பட்டாசு வெடித்தமை தொடர்பான வாக்குவாதமே மோதலாக வெடித்திருக்கிறது. சுதந்திர போரின் போது பீகாரி சமூகத்தவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்கியதாக வங்கதேசவர்கள் பலர் நம்புகின்றனர்.
செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். ஈராக்கில் தொடரும் உள்நாட்டுப் போரில் அரச எதிர்ப்பு குழுக்களை எதிர்த்து ஈராக்கிய படையினர் உக்கிரமாக போர் தொடுப்பார்கள் என்று ஈராக்கிய பிரதமர் அறிவித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இந்த பிராந்திய பதற்றத்திற்கான அடிப்படை வரலாற்று காரணம் என்ன என்பதை ஆராய்கிறார் பிபிசியின் ஆலன் டிட்டில். தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சிவகன்.
நவீன மத்திய கிழக்கின் பெரும்பான்மையான எல்லைகள் முதலாவது உலகப் போரின் விளைவாக ஒட்டோமான் சாம்ராஜ்யத்தின் தோல்வி மற்றும் பிளவு காரணமாக காரணித்துவ சக்திகளால் உருவாக்கப்பட்டவையாகும். ஈராக்குக்கு தற்பொழுது இரண்டு முனைகளிலிருந்து அழுத்தங்கள் வருகின்றன. ஐசிஸ் எனப்படுகின்ற இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் த லெவண்ட் அமைப்பில் இருந்து வருகின்ற சுன்னி கிளர்ச்சிக்காரர்களின் தாக்குதல் அதில் ஒன்று. அடுத்தது சிரியாவில் தொடர்ச்சியாக நடக்கும் மோதல்களால் வருகின்ற அழுத்தம். சரி, இந்த பிராந்திய பதற்றத்தின் சரித்திர பின்னணி என்ன? ஈராக்கிய நகரான கர்பாலா ஒரு வகையில் சியா இஸ்லாத்தின் புறப்படும். இங்கு முகமது நபிக்கு அடுத்து வரக்கூடியவர் யார் என்பது குறித்து எழுந்த முரண்பாடு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் போராக வெடித்து இஸ்லாமிய உலகை இரண்டாக பிளந்தது. அங்கு ஷியா முஸ்லிம்கள் தமது உடலில் இன்றும் கத்தியால் வெட்டி அந்த போரில் இறந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்துவார்கள். நபி அவர்களின் மருமகனான அலியை பின்பற்றும் ஷியாக்கள் தற்பொழுது ஈரான், தெற்கு ஈராக் மற்றும் லெப்னானின் சில பகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஏனைய இடங்களில் சுன்னி இஸ்லாமியர்கள். 16 முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை மெசபத்தோமியா 3 வெவ்வேறு மாகாணங்களாக ஒட்டோமான் பேரரசால் ஆட்சி செய்யப்பட்டது. வடக்கே மோசுல் மாகாணத்தில் பெரிதும் குர்து இன மக்கள், பாக்தாத்தில் சுனிக்கள், தெற்கே பஸ்ரா மாகாணம். இந்த சரித்திரகால நிலைமைக்குத்தான் ஈராக் தற்பொழுது மீண்டும் திரும்புகின்றது போலும். 1914 பிரிட்டிஷார் அதனை ஆக்கிரமித்தார்கள். ஒட்டோமான் சாம்ராஜ்யம் நிலை குறையவே பிரிட்டனும் பிரான்சும் அந்த பிராந்தியத்தை தமக்கிடையே பிளந்து எடுத்துக் கொண்டார்கள். மண்ணில் கோட்டை போட்டு இன்று நாம் காணுகின்ற சர்வதேச எல்லைகளை அவர்களை நிர்ணயித்தார்கள். ஈராக்கிய ராஜ்யத்தை உருவாக்க ஒட்டோமான்களின் பழைய 3 மாகாணங்களையும் பிரிட்டிஷார் இணைத்தார்கள். சுனி ஹஸ்மைட் அரச குடும்பத்துடன் சேர்ந்து பிரிட்டிஷ் ஆதரவு முடியாட்சியை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அவர்களது பங்காளிகள் தான் இன்னமும் அருகே ஜோர்தானை ஆள்கின்றார்கள். 2வது ஃபைசல் மன்னர் ஒரு சதி புரட்சியில் 1958 கொல்லப்பட்டார். 5 வருடங்களில் நடந்த 2வது புரட்சி பாத் கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது. அதுதான் சதாம் ஹுசைனின் ஆட்சி. 1991 நடந்த வளைகுடா யுத்தத்துக்கு பிறகு ஈராக்கின் தெற்கில் இருந்த ஷியாக்கள் பலவீனமாக இருந்த சதாம் ஹுசேனுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆதரவுடன் கிளர்ச்சி செய்தார்கள். ஆனால் கிளர்ச்சி கடுமையான கரங்கள் கொண்டு அடக்கப்பட்டது. 1000கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். முழுமையான ஷியா சமூகம் ஒடுக்கப்பட்டது. சிறுபான்மை சுன்னிகளின் அதிகாரம் அங்கு நிறுவப்பட்டது. 2003 சதாமின் ஆட்சி வீழ்த்தப்பட்டதை அடுத்து முதல் தடவையாக ஷியாக்களின் ஆட்சி ஈராக்கில் உருவானது. இது சுற்றவர சுன்னி அரபு உலகத்தில் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஷியாக்களின் ஆட்சி அந்த பிராந்தியத்தின் முழுவதையும் ஆக்கிரமித்து பழைய எதிரியான தூரமேற்கின் ஈரானின் அதிகாரத்தை கிழக்கு மத்திய தரைக்கடல் வரை கொண்டு வந்துவிடும் என்ற அச்சத்தையும் அது ஏற்படுத்திவிட்டது. அந்த அச்சத்தின் பின்னணிதான் இன்றைய நிகழ்வுகள்.
பிபிசியின் ஆலன் லிட்டினில் ஆய்வுக் கண்ணோட்டத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சிவகன். நைஜீரியாவின் போக்கோஹாராம் ஆயுதக் குழுவை தோற்கடிப்பதற்கு இலங்கை ராணுவம் விடுதலைப் புலிகளுக்கு எதிராக கையாண்ட போர் உத்திகளை பின்பற்றப் போவதாக நைஜீரிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக இருநாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் மத்தியில் நைஜீரியாவில் வைத்து நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது 2 பிரச்சினைகளுக்கும் பெருமளவிலான ஒற்றுமைகள் இருப்பதாக நைஜீரியா நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நைஜீரியாவில் இஸ்லாமிய ஆயுதக் குழுவான போகோஹராமின் கெரில்லா தாக்குதல்களையும் வன்முறைகளையும் சமாளிக்க முடியாமல் அரச படைகள் திணறுகின்றன. 2 மாதங்களுக்கு முன்னர் 200க்கும் மேற்பட்ட பள்ளிச் சிறுமிகள் கடத்தப்பட்டமை, அதன் பின்னர் நைஜீரியாவுக்கு சர்வதேசத்திடமிருந்து கிடைத்திருக்கின்ற உதவிக்கான உறுதிமொழிகளை தொடர்ந்து போகோஹராமின் திடீர் தாக்குதல்கள் ஓய்வின்றி நடந்து வருகின்றன. இந்த ஆண்டில் இதுவரை 3000க்கு 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கு இராணுவம் கையாண்ட வழிமுறைகளை தானும் கையாளப் போவதாக நைஜீரிய பாதுகாப்பு அமைச்சு கூறியிருக்கிறது. இதற்காக இலங்கை ராணுவத்தின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று நைஜீரிய தலைநகர் அபுஜாவுக்கு சென்று அண்மையில் பேச்சு நடத்தியிருக்கிறது. இலங்கை ராணுவ பிரமுகர்கள் டோட்டல் செக்யூரிட்டி, அதாவது ஒட்டுமொத்த வளங்களையும் ராணுவத்துக்குள் குவிப்பது என்கின்ற தமது யுக்தி பற்றி நைஜீரிய அதிகாரிகளுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றனர். போதிய பயிற்சிகளின்றி, போர்க்கருவிகளின்றி, மற்ற நாடுகளின் போதிய ஒத்துழைப்பின்றி நைஜீரிய ராணுவம் தடுமாறுகின்றது. போக்குஹராமை ஒழிப்பதற்கு இலங்கையின் யுத்த வழிமுறைகளை கையாளும் நைஜீரியாவின் திட்டம் பற்றி அந்நாட்டு தலைநகர் அபுஜாவில் இருக்கின்ற ராணுவ பாதுகாப்பு பகுப்பாய்வாளர் டாக்டர் பாவா அப்துல்லாஹி வாசி அவர்களிடம் கேட்டேன்.
They have seen the insurgency of Sri Lanka, which took that number of years.
இலங்கையில் 30 ஆண்டு காலம் நடந்த கிளர்ச்சி மீள தலையெடுக்க முடியாதவாறு அடக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு வகையான ஆலோசனை உதவியை இலங்கையிடமிருந்து நைஜீரியா பெறலாம். அதாவது களத்தில் பாதுகாப்பு படைகள் எப்படி திட்டங்களை வகுக்கலாம் என்கின்ற நிபுணத்துவ ஆலோசனைகளை பெற முடியும் என்று நைஜீரியா எதிர்பார்க்கலாம். அமெரிக்கா 80 ராணுவ நிபுணர்களை வழங்குவதாகவும், அவர்கள் சாட் நாட்டிலிருந்து கண்காணிப்பு புலனாய்வு தகவல்கள் மற்றும் ராணுவ கள நிலைமைகள் தொடர்பான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்றும் கூறியிருந்தது. இதே விதமான ஒத்துழைப்பையே பிரிட்டனும் சீனாவும் இஸ்ரேலும் வழங்குவதாக கூறியிருக்கின்றன என்ற டாக்டர் பாவா அப்துல்லாஹி வாசியிடம், இலங்கையின் யுத்தம் முடிவுக்கு வந்த விதம் குறித்து சர்வதேச மட்டத்தில் விமர்சனங்கள் இருக்கின்றன. இது பற்றி சர்வதேச விசாரணை கூட நடக்க இருக்கிறது. இலங்கையின் போர் யுக்திகள் நைஜீரியாவுக்கு பொருந்தி வரும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டேன்.
To a certain extent, no. Because you should know that Nigeria is the largest
ஒரு வகையில் பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கருப்பினத்தவர்களின் நாடுகளில் நைஜீரியா தான் மிகப்பெரிய நாடு. பல ஆப்பிரிக்க நாடுகளை விட 10-20 மடங்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இது. எனவே இலங்கை அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த விதம், அதாவது அதிகளவான உயிர் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறை நைஜீரியாவில் சாத்தியப்படாது. அப்படியான ஒரு வழியை முயற்சித்தால் நைஜீரியா முழுவதும் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பலைகள் அதிகரித்துவிடும். அதே நேரம் இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்தவை பற்றி இன்று சர்வதேச சமூகம் விசாரணை நடத்த முன்வந்திருக்கிறது. அதே மாதிரியான விசாரணையை நைஜீரியாவும் எதிர்கொள்ள நேரலாம். எனவேதான் நைஜீரியாவில் பல பிரயோகத்தை கொண்டு பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் எனக்குப்படுகிறது என்றார் பாவா அப்துல்லாஹி வாசி. இந்த ராணுவ உதவிக்கு நைஜீரியாவின் கோரிக்கையின் பேரில் இலங்கை உதவ முன்வந்திருக்குமா, அல்லது இலங்கை தானாக முன்வந்து இந்த உதவியை வழங்குகிறதா?
I would want to believe that it is Sri Lanka that must have appealed to help.
இலங்கை இந்த விடயத்தில் உதவுவதற்கு தயாராகவே இருந்திருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். அல்லது இந்த வெளிநாடுகளில் ஒன்று இலங்கையை இந்த விடயத்தில் உதவுமாறு கோரியிருக்கலாம். அதனை இலங்கையும் விரும்பியேற்றிருக்கலாம். ஏனென்றால் நைஜீரியாவின் துணை அதிபர் அண்மையில் இலங்கைக்கு சென்றிருந்தார். அங்கு இருதரப்பு பொருளாதார உடன்படிக்கைகள் எட்டப்பட்டன. இதன்போது எட்டப்பட்ட வேறு உடன்படிக்கைகளும் இலங்கை இப்படியான இராணுவ நிபுணத்துவ உதவிகளை வழங்குவதற்கு காரணமாக இருக்கலாம் என்றார் நைஜீரிய பாதுகாப்பு தொடர்பான பகுப்பாய்வாளர் டாக்டர் பாவா அப்துல்லாஹி வாசி.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, இலங்கையின் வடக்கே காணாமல் போன மாணவன் ஒருவர் திரும்ப வந்திருக்கும் நிலையில் அவர் காணாமல் போனதன் பின்னணியை இராணுவம் ஆராய துவங்கியிருக்கிறதாக அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியா நகர சந்தையில் காய்கறி விற்பனை செய்துவிட்டு புத்தக கடையொன்றில் புத்தகம் வாங்கச் சென்ற வேளை கடந்த மாதம் 27ஆம் தேதி காணாமல் போயிருந்த பாடசாலை மாணவன் ஒருவர் நேற்றிரவு அடையாளம் தெரியாதவர்களினால் வீட்டருகில் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கின்றார். வவுனியா கல்மடு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த மகாலிங்கம் ரஜித்தன் என்ற 17 வயதுடைய மாணவனே இவ்வாறு காணாமல் போயிருந்து சுமார் 3 வாரங்களின் பின்னர் வீட்டிற்கு திரும்பியிருக்கின்றார். வவுனியா தரணிக்குளத்தைச் சேர்ந்த இந்த மாணவனின் தந்தையார் மயில் மகாலிங்கம் அவர்களிடம் இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
நாங்கள் போலீசாருக்கு என்ட்ரி போட்டு நாங்கள் மனித உரிமை கொடுத்தது எஸ்எல்ஆர்சி கொடுத்தது ஒரு நடவடிக்கையிலும் ஒருவருக்கும் கொடுத்து கொடுத்து கொண்டு ஒரு ஆமி கேம்பலும் போய் கேட்டதான் எல்லா கேம்பலும் கேட்டதான் எல்லாரும் ஒரு முடிவும் சொல்லல தெரியாது தெரியாதுன்னு சொல்லிச்சு. பிறகு எங்களை ஒரு போன் வந்தது. அந்த போன் வந்த போன் மூலம் அவரோட நாங்கள் ஒரு 2-4-5 கதைகள் கதைக்கக்கூடியதா இருந்தது. அதுக்கு பிறகு போன் ஆஃப் ஆகி அப்பா என்ன நாட்டு பகுதியில் வச்சுட்டு இருக்கிறாரு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பிடிக்காது எனக்கு எந்த இடம் மட்டும் தெரியல நான் போன் தெரியாம தான் எடுத்து கதைக்கிறேன் ஓடி கூட வர முடியலன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அதோட போனோம் ஓஃப் ஆகிட்டேன். இது சம்பந்தமா திரும்பவும் போலீஸுக்கு போய் முறப்பாடு போலீசாருக்கு செய்த இடத்துல போலீசார் தாங்கள் இந்த போன் நம்பரை கொண்டு போய் கம்பெனியில போட்டு பாக்குறதா சொல்லிச்சினோம். அதுக்குரிய தகவல் அவையில இடங்களுக்கு கிடைக்கல. எங்கட புள்ள வந்து வெள்ளிக்கிழமை இரவு 8:30 வீட்டை வந்தது ஆர் கொண்டு விட்டது என்ன மாதிரி வேண்டது தெரியாது பேன்ல வந்தது சொல்லிச்சு. வச்சுது. குழந்தை கண்ணை கட்டி போட்டு அவுட்டு விட்டதான் புள்ள வீட்டை வந்தது. திரும்ப புள்ள இங்க வந்த நிலையில புள்ள சாயந்த மாதிரி தான் மயங்கி விழுந்து. அப்புறம் நாங்கள் அதே கட்டத்தோட ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் இருந்து அவர்கிட்ட சிகிச்சையை முடிச்சு இப்ப திரும்பி வீடு வந்து சேர்ந்திருக்கு. அடிசாயமாக ஒன்றும் இல்லை.
அவர் என்ன ஏன் மயங்கி விழுந்தார்?
மூன்று நாள் சாப்பாடு கொடுக்க இல்லையா. கொண்டு போய் இந்த 19 நாளைக்கும் ஒரு நேரம் தானே மத்தியானம் கொடுத்து கொண்டவையாம். கட்டத்துக்குள்ள மூன்று நாள் தொடர்ந்து தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லையா. அதனால அவர் பிள்ளைக்கு இல்லாம போயிடுச்சு.
அப்ப கொண்டு போனாங்க, யார் என்னது கொண்டு போனாங்கன்னு சொன்னார் மகன்.
அது ஒன்றுமே தனக்கு தெரியாத எதையுமே தன்னை கேட்க இல்லை. சிவப்பங்குளம் மண்டலத்துல குடியிருந்தீங்களான்னு சொல்லி கேட்டதாம். அதை விட வேற எந்த விதமான கேட்க இல்லை. பிள்ளைய அப்படியே வச்சிருந்தோம் ஆஸ்பத்திரியில. வந்து நான் என் ரிப்போர்ட் எடுத்து போலீசார்ல வந்து விசாரிச்சது. இப்ப கடைசியா முறைப்பாடு எடுத்தார். அவர் அடி விழுந்ததுன்னு சொல்லி சொல்ல இல்லை. பயந்தும் ஒரு அதிர்ச்சியிலையும் எங்களோட ஒரு கலைக்கிறதாக எங்களுக்கு தெரியல. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் விட்டு நாங்கள் பிள்ளைகளை படிப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடையும் எங்கட சொல்லோடையும் இருந்தாங்க. நாங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் போராக்கள் இல்லை. ஆர் செய்தது எது செய்தது எனக்கு தெரியாது
என்றார். காணாமல் போயிருந்து பின்னர் இப்போது வீடு திரும்பியுள்ள ரஜித்தன் என்ற பாடசாலை மாணவனின் தந்தையாராகிய மகாலிங்கம் அவர்கள். இது பற்றி காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது மாணவன் ஒருவர் காணாமல் போயிருந்தமை, அத்துடன் அந்த மாணவன் காணாமல் போயிருந்த போது ஒரு கைத்தொலைபேசி ஊடாக தனது தந்தையாரை தொடர்பு கொண்டிருந்தமை பற்றி காவல்துறைக்கு முறையிடப்பட்டிருந்ததை உறுதிப்படுத்தினார்.
ඇමතුම් ලබා දීපු අයගේ ඉමියංකයෙන් ඒ ඒ දුරකථන අංකයක්
දුරකථන அவர் காணாமல் போயிருந்த போது எங்கிருந்து தனது தந்தையாருக்கு அவர் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்தார் என்பதையும் அந்த இடம் எது என்பதையும் நாங்கள் விசாரணைகளின் மூலம் கண்டறிந்திருக்கிறோம். அத்துடன் அந்த கைத்தொலைபேசியின் இலக்கம் அதன் உரிமையாளர் பற்றிய தகவல்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதே நேரம் அந்த மாணவன் வீட்டிற்கு திரும்பிய பின்னர் அவருடைய சாட்சியத்தையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இப்போது விசாரணைகள் நடைபெறுகின்றன. இந்த விசாரணையின்படி மாணவன் தன்னை காட்டுப்பகுதியொன்றில் வைத்திருந்ததாக தொலைபேசியில் கூறியிருக்கின்றார். உண்மையில் அந்த அழைப்பு கொழும்பு செட்டி தெருவில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விசாரணைகள் முடிவடைந்த பின்பே இவரை யாராவது கடத்தி சென்றார்களா அல்லது வெளிநாட்டில் தஞ்சம் கூறுவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையா என்பதை தெளிவாக கூற முடியும் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோகன் அவர்கள்.
வவுனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் வடக்கே காணப்படும் பார்த்தீனியம் என்கிற விஷத்தன்மையுடன் கூடிய களை செடியை அகற்றும் நோக்கத்தில் அந்த செடிகளை 1 கிலோ ₹10 வாங்கும் இலங்கை அரசின் முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே பெருமளவில் பரவியுள்ள பார்த்தீனியம் என்ற களையை அழித்தொழிப்பதற்காக வடமாகாண விவசாய அமைச்சு செயற்திட்டம் ஒன்றை வகுத்து செயற்பட்டு வருகின்றது. இதனையடுத்து யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் பார்த்தீனியம் செடியை பிடுங்கி அழிப்பதில் பலரும் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். பிடுங்கப்படுகின்ற பார்த்தீனியம் செடி 1 கிலோ ₹10 அதிகாரிகளினால் கொள்வனவு செய்யப்படுகின்றது. பார்த்தீனியம் ஏன் ஒழிக்கப்படுகின்றது என வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பார்த்தீனியம் என்கின்றது ஊடுருவல் இனம் அல்லது அந்நிய இனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராட்சத களை இந்திய ராணுவம் இலங்கையில் நிலகொண்ட காலப்பகுதியில் அவர்களுடைய தளபாடங்களுடன் சேர்த்து தவறுதலாக எடுத்துவிடப்பட்டது. அங்கும் அமெரிக்காவில் இருந்து கோதுமை இறக்குமதி செய்யப்பட்ட பொழுது கோதுமையுடன் சேர்ந்து வந்த ஒரு களை. இது ஒரு ஊடுருவல் இனம் என்கின்ற காரணத்தினால் எங்களுடைய தாவரங்களினுடைய பெருக்கத்துக்கு பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. விவசாய பயிர்களுக்குரிய பாதிப்புக்கு அப்பால் உள்ளூரில் காணப்படக்கூடிய மருத்துவ தாவர இனங்களையும் வளர விடாமல் ஆக்கிரமிச்சு பெரும் பாதிப்பை உயிர்ச்சூழலுக்கு ஏற்படுத்துகின்ற காரணத்தால் தான் நாங்கள் இதனை அழிப்பதற்கு முற்பட்டிருக்கின்றோம்
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள். பார்த்தீனியம் ஒழிப்பு நடவடிக்கை இடம்பெறுகின்ற இடங்களில் ஒன்றாகிய சிறுபட்டியைச் சேர்ந்த குணசிங்கம் மயூரதன் என்பவரை தொடர்பு கொண்டு அங்கு என்ன நடக்கின்றது என கேட்டேன்.
ஒரு 3 முன்பு மதுரை வந்து ஒரு கட்டமா அழிக்கப்பட்டது. நாங்கள் வந்து அதை வந்து வேரோட பிடுங்கி காய விட்ட உடனே இடிக்கிறோம். அதை இடிச்சு நான் அப்படியே சாம்பலாகிறோம். இப்ப வந்து ஒரு ஊக்குவிப்பு தொகையை கொடுத்து அழிக்கிறோம் ஏற்பாடு நடக்குது. ஆனால் அதை விட நாங்கள் அதை ஊக்குவிப்பு காண்டி நாங்கள் செய்யல முனைப்புடன் செய்து கொண்டிருக்கிறோம். பரவலா எல்லா இடம் இருக்கு, வய நிலங்கள்லயும் இருக்குது, வீதியோரங்கள்லயும் இருக்கு. பார்த்தீனியத்தை முட்டு முழுதாக அழிக்கணும் என்ற செயற்பாடு தான் இருக்கிறோம். பிடுங்குறதுக்கு இருக்கு, கூடுதலான பிரதேசத்தை பிடுங்கிட்டோம். வேற இடங்கள்லயும் பிடுங்கி கொண்டிருக்கிறாங்க. புத்தூர், நவகிரி, அச்சலு, உரும்பிராய், சிறுபடி மேற்கு பகுதி, சிறுபடி தெற்கு பகுதி, அந்த பிரதேசங்கள்ல ஃபுல்லா பிடுங்கி கொண்டிருக்கு
என்றார் மயூரதன் அவர்கள். பார்த்தீனியம் ஒழிப்பு திட்டம் எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது என்று மீண்டும் வடமாகாண அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களிடம் வினவினேன்.
பார்த்தீனியம் ஒழிப்பு 400 பேர்கள் அடங்கிய ஒரு படையணியை உருவாக்கி இருந்தோம். அவர்களுக்கு உலருணவு கொடுக்கின்ற ஏற்பாடு கூட செய்யப்பட்டது. ஆர்வத்துடன் பங்கேற்றார்கள். ஆனால் இது ஒரு தடவையில் அழித்து முடிக்கக்கூடிய ஒரு கலை அல்ல. இது ஒரு தாவரத்தில் இருந்தே பல்லாயிரக்கணக்கான விதைகள் வந்து உருவாக்கப்படும். இந்த விதைகள் வந்து நிலத்துக்கு கீழ் 20 வருடங்களுக்கும் மேலாக கூட தகுந்த சூழ்நிலை வரும் வரைக்கும் காத்திருந்து முளைக்கக்கூடியது. இதனால் தான் இது தொடர்ச்சியான ஒரு அழிப்பு போராட்டம் வந்து தேவைப்படுகின்றது. நாங்கள் வடமாகாணத்துக்கான ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வாரத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பார்த்தீனியத்தை அழிக்கின்றதை ஊக்குவிப்பதற்காக 1 கிலோவுக்கு 10 ரூபா என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இது இந்த கிழமையோட முடிய போகின்றதல்ல. இந்த முதலாவது வடமாகாண சபையினுடைய ஆட்சி காலத்துக்குள் இந்த பார்த்தீனியத்தை எப்பாடு பட்டாவது நாங்கள் அழித்து ஒழித்து விடுவோம் என்கின்றதை ஒரு இலக்காக வந்து வைத்து செயல்பட்டு வருகின்றோம். கரைக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த செடிகள் வந்து இப்பொழுது பிடுங்கி அழிக்கப்படுகின்றது. ஆனா இதிலிருந்து சிந்துகின்ற விதைகளோ அல்லது ஏற்கனவே உறங்கு நிலையில் இருக்கக்கூடிய விதைகளோ வந்து முளைக்கின்ற பொழுது நாங்கள் மீளவும் இந்த நடவடிக்கையை தொடர்வோம் கண்டிப்பாக
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் மத்திய துணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சென்னையில் தமிழக மீனவ பிரதிநிதிகள் இன்று காலையில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
தமிழக மீனவ பிரதிநிதிகள் மத்திய துணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்று சென்னையில் சந்தித்து மீனவ பிரச்சினைகள் குறித்து பேசினர். அந்த சந்திப்பில் இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும், தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை மீனவ பிரதிநிதிகள் துணை அமைச்சரிடம் முன்வைத்ததாகவும், தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று துணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்ததாகவும் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார் தமிழக கடலோர விசைப்படகு மீனவ சங்க செயலாளர் என் ஜே போஸ்.
ராமேஸ்வரம், பாம்பன், புதுக்கோட்டை மீனவர் சங்கத்திலிருந்து போய் பார்த்தோம். நாங்கள் மொத்தம் 16 பேர் போய் பார்த்தோம். இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கணுங்கிற கோரிக்கையாக வச்சுருந்தோம். எங்களுடைய படகுகள் வந்து அங்கே 24 படகுகள் விடுவிக்கப்படாமல் இருக்கு. மீனவர்கள் 87 பேர் விடுவிக்கப்பட்டாங்க. படகு வராமல் எங்களுக்கு மீன் பிடிக்க வழி இல்லைங்கிற கோரிக்கையை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இது தவிர ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்கப்பட்ட ஒரு படகு பொய் வழக்கு போடப்பட்டதை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஏற்கனவே ராஜபக்சே இங்கே வரும்போது விடுதலை பண்ணதாக அறிவிச்சார். அந்த படகை மீனவர்கள் விடுவிக்க சொல்லி கேட்டுக்கிறோம். இதுபோல் நிரந்தரமாக மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கணும். 2 நாட்டு மீனவர்களும் 2 கடற்பரப்புகளையும் மீன் பிடிக்கணும். 2 நாட்டு மீனவர்களும் 2 பகுதியிலிருந்து விடுதலை பண்ணணும் படகுகளோடு சேர்த்து அப்படிங்கிற கோரிக்கைகளை வச்சுருக்கோம். அதே மாதிரி சேது கால்வாய் பக்கத்தில் அது டிஸ்டர்ப் இல்லாமல் மீனவர்கள் போயிட்டு வர மாதிரி ஒரு சேனல் ஒன்று கேட்டுக்கிறோம்.
தமிழக மீனவர்கள் அங்கே இன்னும் சிறையில் இருக்கிறாங்களா? எத்தனை பேர் இருக்காங்க?
5 மீனவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. அந்த பொய் வழக்கு போடப்பட்டது பிரவுன்ஸ் கேஸ் அவங்க மட்டும் இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து இந்த பாரத பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு வந்த ராஜபக்சேர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாரு.
சரி, இதுக்கு அமைச்சர் தரப்புல உங்களுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது?
அமைச்சர் தரப்புல இது சம்பந்தமா இந்த மீனவர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நிரந்தர தீர்வுக்கு என்ன வழிங்கிறது உங்களுடைய வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட எழுதி கேட்டிருக்கிறாரு, எழுதி கொடுத்துருக்குறோம். அதோட அவர் வந்து வெளிவாரத்துறை அமைச்சரையும் பிரதமரையும் பார்த்துட்டு திரும்ப எங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வந்து இது கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு, செய்வாங்கன்னு நம்புகிறோம்
என்றார் தமிழக கடலோர விசைப்படகு மீனவ சங்க செயலாளர் என் ஜே போஸ். இதற்கிடையில் இன்று சென்னைக்கு வருகை தந்திருந்த மத்திய வர்த்தகத்துறை துணை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்த போது, தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது தொடர்பிலான பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு காண மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்துள்ளார் என்று தெரிவித்தார்.
மீனவர்கள் விடுதலை ஆனது ஒன்று, அவங்களுடைய படகு இன்னும் விடுதலை ஆகலை, அவங்கள பிடிக்கப்பட்ட போட்ஸ் ரிலீஸ் பண்ணலைங்கிற விஷயம் ஒன்று. இது எல்லாத்துலேயுமே நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக தான் டீல் பண்ணிட்டுருக்கோம். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ரொம்ப கிளியராக இப்போவும் சொல்கிறாங்க, நோ ஐ வில் ஒர்க் ஆன் திஸ், முதல் அரெஸ்ட்டுக்கு தவிர்க்க வேண்டும். இப்போலேருந்தே பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம அதில் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்கான முயற்சி தான் நடந்துகிட்ருக்கப்போ, இது ஒவ்வொரு வாரமோ இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இதே மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு வேணுங்கிற முயற்சி எடுப்பாங்க. சீக்கிரத்தில் அதில் விவரம் வெளியில் வரும்
என்றார் மத்திய வர்த்தகத்துறை துணை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அத்துடன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பிலான பிரச்சினையை சுமூகமாக தீர்த்து வைக்க மத்திய அரசு முயற்சி செய்யும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
காவிரி விஷயம் கோர்ட்ல தான் இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் லெட்டர் எழுதியிருக்காங்க. எங்களோட ஆட்டிடியூட் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம பாசிட்டிவா ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்ன்றதுதான். அதனால டெபினெட்டா நல் முறையில அந்த லெட்டர் வந்ததை பிரைம் மினிஸ்டர் ஹேண்டில் பண்ணுவாங்க. யாருக்கும் கஷ்டம் இல்லாம சொல்யூஷன் எடுத்துட்டு வரது எங்க தரப்புல இருந்து முயற்சி டெபினெட்டா இருக்கு
என்றார் மத்திய வர்த்தகத்துறை துணை அமைச்சர் நிர்மலா சீதாராமன்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். சரி, இனி கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே சிவகன்.
ஆம், லண்டனில் நடந்து முடிந்த போரில் பாலியல் வன்முறை குறித்த மாநாடு பற்றிய செய்திகளில் இலங்கையின் இராணுவத்தினர் பாலியல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பேட்டி பற்றி எழுதுகின்ற பெரிய வளையம் ரவிச்சந்திரன் மற்றும் சாந்தி பிரபாகரன் ஆகிய நேர்கள், இலங்கையில் நடந்த இனப்போரில் பாதித்த பெண்ணின் நேர்காணல் கேட்டு கண்ணீர் விட்டேன். மேலும் கனத்த மனதுடன் எழுதுகின்றேன், இதுபோன்ற துயரமான சம்பவங்கள் உலகில் எந்த மூலையிலும் யாருக்கும் நடக்கக்கூடாது என்று இருக்கின்றார்.
பொள்ளாச்சி கிறித்தவ பள்ளி ஒன்றின் மாணவர் விடுதியில் தங்கியிருந்த மாணவிகள் இருவர் பலாத்காரம் செய்யப்பட்ட நிகழ்ச்சி குறித்து எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், ஜூன் 12 காலை எங்கள் அலுவலகத்துக்கு பின் காவலர்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த வன்கொடுமை செய்தி வெளியாகவே இல்லை. தமிழ்நாட்டு வானொலிகள் கூட அந்த செய்தியை அறிவிக்கவில்லை. தனியார் பண்பலையில் மட்டும்தான் அந்த செய்தி வெளிவந்தது. ஆனால் பிபிசி தமிழோசை செய்திதான் முழு விபரத்தை மிகச் சுருக்கமாக வழங்கியது. தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் மௌனமாகவே இருக்கிறார்கள். 2 முன் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு மக்களை சந்தித்தார்கள். இப்போதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இப்படி இருக்கிறது. சில தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் போராட்டம் செய்தால் தமிழக அரசு காவலர்களை வைத்து அடக்கிவிடுகிறது. இவையெல்லாம் மதுவின் விளைவுகள், இவை தொடரும் என்கிறார்.
அனைவருக்கும் அறிவிய நிகழ்ச்சி பற்றி எழுதுகின்ற திருச்சி நேயர் ஏ எம் நஜ்புல் ஆரிஃபின், செல்பேசிகள் விந்தணுக்களை பாதிக்கிறதா பற்றி திரு எல்லா ஜெகதீசன் அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினார். தொகுத்து வழங்கியமை அருமை என்றால் இருக்கின்றார்.
ஈராக்கில் ஐசிஸ் அமைப்பை இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று செய்தி ஊடகங்கள் குறிப்பிடுவதை ஆட்சேபிக்கும் துபாய் நேயர் வாலித் முகமது ஃபேஸ்புக் மூலம் பதியும் கருத்துக்களில், நடுநிலை ஊடகங்களே, ஒரு உண்மையை நடுநிலையோடு சிந்தியுங்கள். யார் தீவிரவாதிகள்? மேற்கத்தியர்கள் செய்த தீவிரவாதம் எந்த மதத்தோடு ஒப்பிடுவது? அவர்கள் செய்தால் அது ஏற்புடையதா? பல லட்சம் மக்கள் மாண்டு போக காரணமான முதல் உலகப்போரை உருவாக்கியது முஸ்லீம்களா? 2 உருவாக்கியது முஸ்லீம்களா? ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டை வீசியது முஸ்லீம்களா என்றெல்லாம் கேட்கிறார்.
இதே செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதியிருக்கின்ற விண்ணாங்கு எனும் நேயர், ஐசிஸ் நேற்று பயங்கரவாதி, முன்னேறி செல்வதால் இன்று அது அமைப்பு, பாதியை தாண்டினால் நாளை போராளிகள், 70% வெற்றி பெற்றால் விடுதலை போராளிகள், 80% வெற்றி பெற்றால் சுதந்திர அமைப்பு, 90% வெற்றியெனில் தியாகிகள். இதுதான் தீவிரவாதத்துக்கான மேற்கத்திய வரைவிலக்கணம் என்றே இருக்கின்றார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பாலியல் பலாத்கார சம்பவத்தில் 2 தூக்கில் தொங்கவிடப்பட்ட செய்தி பற்றி எழுதுகின்ற மதுரை நேயர் சி ரமேஷ், இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தலித்துகள் என்று சில ஊடகங்கள் எழுதின. தமிழோசை அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறியிருந்தது. எது சரி என்று தெரியவில்லை. எப்படி இருப்பினும் போலீஸ் போன்ற அதிகார வர்க்கங்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் கூற்றுக்கள் எரியும் தீயில் எண்ணெய் பார்ப்பது போல இருக்கின்றது என்று இருக்கின்றார்.
நேயரின் கருத்துக்கு நன்றி. இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அதிகாரிகளின் கூற்றுக்களைத்தான் நாம் பிரதிபலித்திருந்தோம். முதலில் ஊடகம்
தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கப்பட்டது பற்றிய செய்தி பெறுத்து எழுதுகின்ற நெருஞ்சிப்பேட்டை நேயர் ஜெகதீஸ்வரன், அந்த தடை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன். பழங்காலத்தில் ஒரேவர் மாத்திரம் காளையுடன் மோதி வந்தது போய் இப்பொழுது 100-200 பேர் சேர்ந்து ஒரு காளையை அடக்குவதா வீர விளையாட்டு என்று கேட்கின்றார்.
இந்திய தேர்தல் முடிவுகள் குறித்து எழுதும் தஞ்சை செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள், மோடி நிர்வாகம் திறமையாக செயல்பட வேண்டும், அதே வேளையில் RSS குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்.
தேர்தலுக்கு பின் திமுகவினர் ஊடகவியலாளர்கள் சிலரை முக ஸ்டாலின் வீட்டு முன்பாக தாக்கினர் என்று செய்து குறித்தெழுதுகின்ற கோவை நேயர் வெங்கடாச்சலம், முன்னரும் இதுபோன்ற சம்பவங்கள் திமுக ஆட்சியின் பொழுது நடந்திருக்கின்றன. ஸ்டாலினின் அரசியல் தோல்விக்கு மங்களம் பாடியவர்கள் ராஜா, தயாநிதி மாறன், கனிமொழி மற்றும் அழகிரி ஆகியோர். கலைஞரை பொறுத்தவரை அரசியல் துதியை ஏற்கின்றார், ஆனால் திறனாய்வு செய்தால் எரிமலையாகின்றார் என்றால் இருக்கின்றார்.
தமிழக முதல்வருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் எழுதிய கடிதம் குறித்து எழுதும் உத்தரங்குடி நேயர் சுபாஷ் காந்தி, இந்திய நடுவண் அரசில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் வேளையில் இந்த கடிதம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நிலையில் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் தமிழக கட்சிகள் மோடி அரசில் செல்வாக்கு பெற்றிருப்பதால் ஈழப் பிரச்சினையில் உள்ள சிக்கலை புரிய வைக்க இயலும் என்கிறார். நேரமாகிவிட்டது சேவகன். இத்துடன் இந்த வார நேர நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கெட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.